Hallelujah, hallelujah, hallelujah. அவர் நல்லவர். Amen, hallelujah. அவர் நல்லவராகவே இருக்கிறார். Hallelujah. எல்லாரும் நாம் இந்த வேளையிலே அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துக்கு நாம் தெரிந்து கொள்வோம். அந்த பக்கம் நாம் பார்க்காமல் கடந்து செல்ல முடியாதல்லவா? இது பெந்தகோஸ்தே நாள். இந்த ஞாயிறு மிகவும் முக்கியமான நாள் சபைகளுக்கு. ஏனென்று சொல்லிச்சுனால் சபை உருவாக்கப்பட்ட நாள் என்று அல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட நாள் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிக்கிறபடியினால் அந்த பகுதியை பார்த்து சீக்கிரத்தில் அடுத்த பகுதிக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்கள் பெந்தகோஸ்தே அப்போஸ்தல நடவடிக்கை இரண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களையும் வாசிங்கள், கேட்போம். ஹல்லேலூயா.
பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
இந்த பெந்தகோஸ்தே நாளில் அன்று பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து ஒருமனப்பட்டு இருந்த ஜனங்களின் மத்தியில் வந்து இறங்கினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் வெளிப்பிரகாரமாக காற்று அடிக்கப்பட்டது, அக்னிமயமான நாவிகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கியது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் சொன்ன வார்த்தை, நான் போகிறது நல்லது, நான் போனால் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தேற்றரவாளன் உங்களுக்கு சபைக்கு உனக்கு தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொன்னதை நம்பி காத்திருந்த இந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே வந்து இறங்கினார் என்பது இந்த நாளின் சுருக்கமான ஒரு சத்தியமாகும். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு என்ன செய்து அல்லாவிட்டால் அதனால் நடந்த நன்மைகள் என்ன என்று சொல்லி இந்த காலமே வேளையிலே கேளின் சபையிலே நான் போதித்தேன். அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை தேற்றுகிறவர், நம்மளை கட்டுகிறவர், நம்மளை கண்டிக்கிறவர், சபையை ஒன்று சேர்க்கிறவர். அந்த சபையிலே தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மூளைக்கு தலையாயிருந்து கிறிஸ்துவின் மேலே சபை ஆவியினாலே கூட்டப்பட்டு கட்டப்படுகிறது என்று சொல்லி இந்த காலையிலே நான் அங்கே பார்த்தேன். அதிலே பிரதானமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சத்துருவானவன் வெள்ளம் போல் வருகிறது கண்டிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கா என்று யுத்தம் செய்வார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே வண்ணத்திலே இந்த நாளிலே இப்பொழுது இந்த ஆராதனையிலே நான் கொடுக்கிற செய்திக்கு ஒரு தலையங்கம் இருக்கும் என்று சொல்லினால் ஜீவ நதியும் ஆவியின் கனியும் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு வேதம் அதை புறாவுக்கு ஒப்பிட்டிருக்கிறது, காட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அக்னிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அச்சாரமாய் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பல விதத்தில் தேவ ஆவியானவரை நமக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. அதிலே ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளில் பார்த்து நான் கடந்து செல்லலாம் சொல்லி விரும்புகிறேன். அவையாவன, தேவன் ஆவியானவர் ஜீவன் நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிற பொழுது பேசுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் ஏழாவது அதிகாரம் 37, 38, 39 வாசியுங்கள். ஹல்லேலூயா. யோவான் 7, 37, 38, 39 வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா.
ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற அந்த ஆவியை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்லயே அவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு கடந்து சென்று விட்டார். என்னவெனில் பண்டிகையின் கடைசி நாளில பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தார், பானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். யாரு? தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள். ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, உலகத்தார் அவரை அறியார்கள், உலகத்தார் ஆவியானவரை அறியார்கள், ஆனால் தேவனை நம்பி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை நம்பி அவருக்கு மகிமை செலுத்துகிற ஜனமாகிய நீங்களும் நாங்களும் அவரை அறிந்திருக்கிறோம். யாரு? கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய வழிநடத்தல் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவரை நதிக்கு ஒப்பாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த பகுதியில். அல்லேலூயா. ஜீவ நதி இருதயத்தில் இருந்து புறப்பட்டு ஓடும். ஜீவ நதி நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி நமக்கு வேதம் வெளிவாக சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகிற பொழுது, நான் போகிறது நல்லதப்பா, உங்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமானது, ஏனெனில் தேற்றரவாளன் நமக்காய் கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ நதி எங்கெல்லாம் பேசப்பட்டு இருக்கிறது சொல்லி பார்த்தால், 99% கனிகளை குறித்து எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நதியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, தண்ணீரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை இந்த நாளில் நான் பார்க்க விரும்புகிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் எனில், கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கனியினுடைய நிறைவு நமக்குள்ள இருக்க முடியாது என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள எவ்வளவுக்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஆவியின் கனிகளுடைய நிறைவும் நம்முடைய வாழ்விலே இருக்கும் என்பதை குறித்து இந்த நாளிலே நான் பார்க்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:5 வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:5 நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கலும்
ஆறாவது வசனம்
அவன் அந்தர வழியிலே கரளியா போன செடிய போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
8
அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
இது ரெண்டு விதமான இடத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று நதியில்லாத ஒரு நிலமும், இன்னும் ஒன்று நதியோடுகிற ஒரு நிலமும். ரெண்டு விதமான, ஒன்று கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற மனுஷனுடைய ஒரு நிலம், இன்னும் ஒன்று கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய நிலமாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஒன்று அது காய்ந்த நிலம். ஹல்லேலூயா. அவன் அந்த அந்த வெளியில் செடிகள் வளர்ந்து தண்ணீர் இல்லாமல் வறண்டு நதியில்லாத ஒரு நிலத்திலே காய்கிற அல்லாவிட்டால் வளருகிற ஒரு செடிக்கும் நதி ஓடுகிற ஒரு செடிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்று நதி ஓடுகிற இடம், இன்னும் ஒன்று நதி ஓடாத இடம். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவெனில், எப்பொழுது வாசிங்கள் திருப்பி 6
அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல் இருந்தான்.
கரளையாய் போன செடியை போல இருப்பான். ஹல்லேலூயா. அடுத்தது
நன்மை வருகிறதை காணாமல்,
நன்மை வருகிறதை அவன் காணவே மாட்டான். மேல் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பா மனுஷனை நம்புகிற மனுஷன் என்று சொல்லி, ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் முடிவு சொல்லப்படுகிற அல்லாவிட்டால் வித்தியாசம் என்னவெனில், ஒன்று ஜீவன் நதி இருக்கிற இடம், ஒன்று நதி இல்லாத இடம். நன்மை வருகிறதை காண முடியாது. எங்க? நதி இல்லாத ஒரு வாழ்வு, ஆவி இல்லாத ஒரு வாழ்வு, பரிசுத்தாவி இல்லாத ஒரு வாழ்வு, பரிசுத்தாவின் நிறைவு இல்லாத ஒரு வாழ்வு. நாம் எவ்வளவுக்கு கர்த்தருடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த நாட்களில் முக்கியமானது. நாம் ஒரு சிலர் அப்பப்போது நிறைந்து கொள்ளுகிறோம், அதோடு கடந்து விடுகிறோம். ஆனால் கனியுள்ள வாழ்வு, ஒரு மனுஷனுக்குள்ள கனி நிறைந்த வாழ்வு இருந்தால் அவன் தேவ ஆவினால் நிறைந்த ஒரு வாழ்வு அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிற பொழுது நீரூற்று அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இயேசுவில் நாட்டப்பட்டவர்கள், நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்டவர்கள் சொல்லி. இங்கே ஒரு மரம் இருக்கிறது, அங்கே ஜீவன் நதியே கிடையாது, அந்த மரம் வறண்டு போயிருக்கிறது, அந்த மரத்தில் நன்மையே கிடையாது, அந்த மரத்தில் ஆசீர்வாதமே கிடையாது. ஏனெனில் அந்த மரம் ஜீவன் நதியினால் நிறைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அல்லாவிட்டால் நதியோரத்தில் நடப்படவில்லை. தொடர்ந்து வாசிங்கள் அந்த வசனத்தை.
இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான், கர்த்தன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் அது இருக்கும். எது? நதி இல்லை, ஜீவ நதியே கிடையாது. ஹல்லேலூயா. அநேக நம்முடைய இருதயங்களும் கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவில்லாது இருக்கிற பொழுது வனாந்திரத்தில் இருக்கிறது போலதான் இருக்கு. தேவ ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே அனுதினமும் வேண்டும். இது அனுதின பிரசங்கம். இன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள் என்ற படியினால் அதை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் தேவ ஆவியானவரோடு இல்லாத வாழ்வு, தேவ ஆவியானவரோடு இணையாத வாழ்வு ஒரு தோல்வி பெற்ற வாழ்வாக மாறிவிடும். வனாந்திரத்திலே தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் வாழுகிற நம்முடைய வாழ்வு வனாந்திரத்தில் வாழுகிற ஒரு வாழ்வுக்கு அது ஒப்பாகிவிடும். இப்பொழுது வாசிங்கள் எட்டாவது வசனத்தை.
அவன் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
இது எந்த மரம்? இது எந்த மரம்? நதியோரத்தில் நடப்பட்டிருக்கிற மரம். இந்த மரம் என்ன செய்யறது தெரியுமா? அது வேர்களை விட்டு வளருகிறதா? அது வேர்களை விட்டு வளருகிறது. வெயில் காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் இல்லாவிட்டாலும் சரி, மழைக்காலம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது என்ன செய்கிறது? கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொண்டு சொல்லவா, கர்த்தருடைய ஆவியாலே நிறைக்கப்பட்டு வாழுகிற ஒரு மனுஷன் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருப்பார். குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். மழை பெய்தாலும் சரி, பெய்யாவிட்டாலும் சரி, வெயில் அரித்தாலும் சரி, அரிக்காவிட்டாலும் சரி, மரமானது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்? அது ஜீவ நதியினால் நிறைந்திருக்கிறது. அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்திருக்கிறவர்கள் ஆவியின் கனிகளினால் நிறைந்திருப்பார்கள். ஆவியின் கனியினாலே ஒரு மனுஷன் நிறைந்திருந்தால் அவன் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்திருப்பான். அதனாலே தான் வேதத்திலே ஆவியின் கனி என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேற பெயர் ஏதாவது ஒரு பெயர் கொடுத்திருக்கலாம். ஆண்டவருக்கு வேற பெயர் இல்லாமல் இருக்கவில்லையே. ஆனால் இந்த ஆவியானவரால் மாத்திருந்தால் கனியுள்ள வாழ்வு ஒன்றை நம்மளால் கொடுக்க முடியும். ஆவியானவர் மாத்திரம்தான் கனியுள்ள வாழ்வை நமக்குள்ளே உருவாக்க முடியும். நாங்கள் நல்லவர்கள் போல வாழ நினைக்கலாம், ஆனால் மனுஷனால் முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது, அவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நாம் கனி நிறைந்தவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. தேவ ஆவியினால் நிறைக்காமல் நிறைந்திருக்காத பொழுது ஒரு வனாந்திர வாழ்வு, ஒரு வனாந்திர வாழ்வு. உங்களுக்கு தெரியுமா, அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஆவியானவரை நம்பாமல் இன்றைக்கும் வாழுகிறார்கள். தேவனை ஆராதிக்கிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், தேவ ஆவியானவரை நம்பாமல் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கனியுள்ள ஒரு வாழ்வு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டுமே ஆனால் அவன் தேவ ஆவினால் நிறைந்திருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமே. சங்கீதம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது?
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
திருப்பி வாசிங்க.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு,
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கணும்,
தன் காலத்தில் தன் கனியை தந்து,
தன் காலத்தில் தன் கனியை அவன் தருவான்,
இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்,
இலை உதிராத மரத்தை போல் இருப்பான்,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மேலே நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை தேடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இங்கே கனி கொடுக்கிறது எப்படி எனில், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மனுஷன், முதல்லையும் நாம் அந்த வசனத்தை பார்த்தோம், நீரூட்டண்டையில் இருக்கிற மனுஷன் அவன் செழித்திருப்பான். ஆவியின் கனி அவர்களுக்குள்ள இருந்து வந்து கொண்டே இருக்கும். ஆவியின் கனிக்கு ஆவியை பெற்ற மனுஷனுடைய வாழ்வில் குறைவு இருக்காது, குறைவு இருக்காது. ஆகையினாலே நம்முடைய ஆவியின் கனிகளை நாம் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு ஆவியின் கனியினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து தேவ ஆவியானவர் எவ்வளவுக்கு நம்மளை நிறைத்திருக்கிறார் என்று சொல்லி கணக்கு போடுறேன். நாம் சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி வாழுவது ஒன்று, ஆனால் தனியுள்ள வாழ்விலே வாழ்ந்து காட்டுவது இன்னும். வேதம் சொல்லுகிறது எனக்காய் உனக்காய் மாத்திரமே தேவாவியானவர் வந்திருக்கிறார். உன்னை ஆட்டி, உன்னை கட்டி, உன்னை தேர்த்தி, சத்தியத்தை குறித்து போதித்து ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆனால் கனி நிறைந்த வாழ்வுக்கு ஆவியானவர் மிகவும் முக்கியம். ஹலலுயா, ஹலலுயா. ஆகையினாலே நீருட்டண்டையிலே நாட்டப்பட்டவர்களாய் வாழுங்கள், ஆவியானவரண்டையிலே நாட்டப்பட்டவர்களாய் வாருங்கள். நீருட்டண்டையிலே நாட்டப்பட்ட மரம் வேரை விட்டு ஓங்கி வளருமா? ஐயா, நீங்க எல்லாரும் தேசங்களில் இருந்து வந்தீர்கள், அந்த நாட்டிலே ஆறுகளின் பக்கத்திலே குளங்களின் பக்கத்திலே ஒரு மரம் நாட்டப்பட்டிருந்தால் அதனுடைய பச்சை ஒரு வித்தியாசம், அதனுடைய வளர்ச்சி ஒரு வித்தியாசம், அதனுடைய பலன் ஒரு வித்தியாசம், அதனுடைய ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசம். ஏன்? அது நாட்டப்பட்டிருக்கிற இடம் ஒரு வித்தியாசமான இடமாக இருக்கிற படியினா. நாங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம், எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனா நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்து கனி கொடுங்க. ஆனால் பரிசுத்தாவியானவரை குறித்து பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் என்னண்டை நாட்டப்பட்டவர்களா, ஜீவ நதி ஓடுகிற நதி அண்டை நாட்டப்பட்டவர்களா இருங்கள், அப்பொழுது நீங்கள் கனிகளை கொடுக்க முடியும். அலலையா, அலலையா. அன்பானவர்களே, அன்பானவர்களே, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்களாய் இருப்பதற்கு என்னுடைய வாழ்வு ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும், ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தாவியோடு நமக்கு அனுதினமும் தொடர்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தாவியானவரோடு பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாள் பெந்தெகொஸ்தே நாள் பரிசுத்தாவியை குறித்த நாளாய் இருக்கிறபடியினால் இதை குறித்து முன்னாக வைத்து நாங்கள் பேச விரும்புகிறோம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஏறத்தாழ 99% சபைகளில் இன்றைக்கு பரிசுத்தாவியானவரை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். தேவாவியானவர் எனக்காய் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரை குறித்து பல விதங்கள் பார்க்கலாம். அவர் பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தீர்க்க தரிசனம் முறைத்து, வார்த்தைகளை பிரசங்கித்து, ஜனங்களை ரட்சித்து, தன் பக்கமாக கொண்டு சென்ற பல காட்சிகளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருந்து நாம் பார்க்கலாம். ஆனால் ஜீவ நதி ஓரத்தில் நடப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து வாழுவார்கள். அல்லேலூயா. என்னை கேட்டால் இன்று இந்த நாளிலே என் வாழ்வு எவ்வளவு ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு நான் ஆவியானவர் நான் நிறைந்திருக்கிறேன் என்பதே அர்த்தமாக. வேதம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர். என் கனிகளினால் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் கனிகளினால் நீங்கள் யார் என்று சொல்லி எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகையினாலே ஏதும் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உள்ளாத மரத்தை போல் இருப்பான். அந்த மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ ஆவியானவரோடு இருந்து தேவ ஆவியானுடைய பலத்திலே பலன் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து, உங்களுக்கு தெரியுமா ஒரு பச்சை மரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம், ஒரு பட்ட மரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. பட்ட மரம் அக்னியில் போடப்படும், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கனிகளை குறித்து பேசுகிற பொழுது இதைத்தான் சொல்லுகிறார். ஆனா நாம எடுத்து நாங்கள் சிந்தித்து பார்த்தோம்னு சொல்லினால், ஒரு பச்சை மரத்தின் கீழ் அநேகர் வந்து என்ன செய்வார்கள், நிழலில் தங்குவதற்கு ஆசைப்படுவார்கள். அந்த கண்ணை குடுங்கி புசிப்பதற்கு ஆசைப்படுவார்கள். உங்களுக்கு தெரியுமா இலங்கை தேசத்தில் இந்தியா தேசத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய மரங்களுக்கு கீழே அமர்ந்திருப்பார்கள். அதிலே ஒரு தனி குளிர்ச்சி இருக்கிறது, அதிலே ஒரு தனி ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் பட்ட மரத்துக்கு கிட்ட எவரும் போக மாட்டார்கள். வனாந்தரத்தில் இருக்கிற மரத்தில் யாரும் போய் இருக்க மாட்டார்கள். அது ஏறுகிறதுக்குள்ள முறிந்து விழுந்து விடும். விளங்குறதா அன்பானவர்களே? நான் என்ன சொல்லுகிறேன் எனில், தேவ ஆவினாலே நிறைந்திருங்க, நிறைய வாஞ்சியுங்கள். காலங்களை நினைத்து கவனித்து பார்த்து கர்த்தருடைய ஆவியானவரோடு உடம்புகளை வைத்திருக்காதீங்க. இன்றைக்கு காலங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள், சபைகள் எல்லாம் முழங்குகிற ஒரு நாள். ஆனாலும் இந்த காலங்கள் நம்மளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது அல்லவா? அதை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவரை கணக்கு போட்டு விடக்கூடாது. விளங்குறதா? இன்றைக்கு நமக்கு இந்த கிருபியாவது கிடைச்சது, இவ்வளவு பேர் வந்திருந்து ஆராதிப்பதற்கு. இன்றைக்கு பல தேசங்களில் இன்னும் சபைகள் திறக்கப்படவில்லை. அந்த ஊழியக்காரர்களுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் இருக்கிற துக்கம் பெரியது. உனக்கும் எனக்கும் இந்த நாள் கிடைச்சதை குறித்து சந்தோஷப்படு. இந்த நாட்களையும் அலட்சியம் பண்ணவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற, உங்களுக்கு தெரியுமா நீர்க்கால்களில் ஓரத்திலே நடப்பட்டிருக்கிற மரத்தை பார்த்திருந்தீங்க என்று சொன்னார், அதன் பச்சை பசலி வந்து வித்தியாசமாக இருக்கு. உங்களுக்கு தெரியுமா நம்ம நாம இருக்கிற இடத்துல சிட்டியில இந்த ரூவர் இருக்கு, இந்த கரையில இருந்து பார்த்தால் அந்த கரையில் இருக்கிற பச்சைக்கு கண்கொள்ளா காட்சி அது, அது ரம்யமான ஒரு காட்சி அது. ஏன்? அது நீரூட்டத்தில இருக்கிறது. அதே மரம் ஒரு 5 மீட்டர் தள்ளி நிற்கிற மரத்தை போய் பாருங்கள், வித்தியாசம் ரெண்டுக்குமே இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன், வனாந்திரத்தில் இருக்கிற மரத்திற்கும் ஆவியோடு ஜீவ நீரோட்டண்டையில நாட்டப்பட்டிருக்கிற மரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆசீர்வாதத்தில் வித்தியாசம் இருக்கிறது, பலன்களில் வித்தியாசம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆவியின் வரம் இல்லாமல் நாம் பரலோகம் போய்விடலாம், ஆனால் ஆவியின் கனி இல்லாமல் நாம் பரலோகம் போக முடியாது. அது இன்னைக்கு நான் பார்க்க விரும்புகிறேன். ஆவியின் வரங்கள் இல்லாமல் நாம் பரலோகம் போய்விடலாம், ஆனால் ஆவியின் கனிகள் இல்லாமல் ஒருவன் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, நீரூட்டண்டையிலே ஆவியானவரண்டையிலே ஆவியினால் நிறைக்கப்பட்டு நதியினால் மூடப்பட்டவர்களாய் வாழுங்கள். கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இன்னைக்கு அங்கே இருந்து பேசினேன், சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டது, பிற்பதாக பரிசுத்தாவியானவர் இங்கே இருக்க போறது கிடையாது. இனி காலம் பேசு, அவர் போய்விடுவார், அவர் போய்விடுவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு வேதத்தில் கிறிஸ்துவானவர் போதித்தவைகளை எங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவாரா? சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே அவர் இருக்க மாட்டார், அதனாலே நமக்கு நினைப்பூட்டுவதற்கு ஒருவர் இருக்க மாட்டார் என்று சொல்லி வேற கோணத்தில் அங்கே நான் பேசு. இன்றைக்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் பிரசங்க, அவர் போதிப்பார், அவர் எங்களுக்கு சிச்சிப்பார், எங்களை சரியாக கொண்டு செல்வார், அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆவியின் கனி உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிற பொழுது ஆவியின் கனி எவ்வளவு குலுங்குகிறது என்று சொல்லித்தான் அவர் பார்ப்பார். ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து எப்படி பார்ப்பார்? ஜீவ நதி, ஓடுகிற நதி, பேரன்ப நதி, இருதத்தில் இருந்து ஜீவ நீருட்டு புறப்பட்டு ஓடும். தேவாவினால நிறைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இருதத்திலும் இருந்து ஜீவ நீரோட்டு புறப்பட்டு ஓடும். பிரியமானவர்களே, ஆவியானவர்களால் நிறைந்திருங்கள், பரிசுத்தாவியினாலே நிறைந்த ஒரு வாழ்வு வாழுங்கள். எதனால் நாம் நிறைந்திருக்கிறோம்? உலகத்தின் காரியங்களா, உலகத்தின் பிரச்சனைகளா, துன்பத்தின் காரியங்களா, வேதனையின் காரியங்களா, எதனால் நம்முடைய இருதயம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது? எதனால்? தேவ ஆவியினாலே நிறைந்தீர்கள், பலன் அடைவீர்கள், சுகம் அடைவீர்கள், தைரியம் கொள்வீர்கள், உற்சாகம் கொள்வீர்கள், நிறைந்த அநேக விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் கதவுகளை பூட்டிவிட்டு கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமைக்காய், அவருடைய நிறைவுக்காய் அழுது புலம்பி ஜெபம் பண்ணி தேவ ஆவியினாலே நிறைந்தவர்கள் அநேகர் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். வாசிங்கள் எசேக்கியா 47 அதிகாரம். முழு வசனமும் வாசிக்கவில்லை, கொஞ்சம் வாசிப்போம். 8 வசனத்திலிருந்து வாசிங்கள், மேல் வசனங்கள் நான் வாசிக்கவில்லை. 8 வசனத்திலிருந்து வாசிங்கள்.
அவர் என்ன நோக்கி,
அவர் என்ன நோக்கி,
இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியா ஓடி கடலில் விழும், இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாயிருக்கும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டும் பிழைக்கும். அப்பொழுது எங்கேதி துவக்கி மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல ஜாதியாயும் மகா ஏராளமாயும் இருக்கும். ஆனாலும் அதனுடைய ஒளியான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள்.
ஹல்லேலூயா! நதியோரமாய் நடப்பட்ட மரம். ஹல்லேலூயா! இந்த நதி எங்கே இருந்து வருகிறது தெரியுமா? அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஓடுகிறது. கனி கொடுக்கிறது, கனி கொடுக்க வைக்கிற இந்த நதி, ஜீவ நதி எங்க இருந்து புறப்படுகிறது? அது அக்கறையிலே புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளில் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளில் கனிகள் கெட்டு போறதே கிடையாது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே இருக்கிற கனிகள் எல்லாம் கெட்டு போய்விடும், கெட்டு போய்விடும். ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே நமக்குள்ளே உருவாக்கப்படுகிற ஆவியின் கனி, அது ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து சிங்காசனத்தில் வெளிப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம். வெள்ளை சிங்காசனத்திலிருந்து பளிங்கான நதி புரண்டு வருகிறதா? ஹல்லேலூயா! இந்த கனி மாதந்தோறும் கனி கொடு. இந்த மரம் என்ன செய்யும்? நீருட்டண்டையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய நீருட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிற மரம் மாதந்தோறும் கனிதரும். நினைத்து நினைத்து கனிதரா. ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, தேவ ஆவியினாலே நிறைக்கப்பட்டு இருக்கிற நானும் நீயும் அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களா, நினைத்த உடனே கனி இல்லாமல் போய்விட முடியாது. ஹல்லேலூயா! அது தொடர்ந்து வாசிங்கள், 12 வசனத்தை திருப்பி வாசிங்கள். நதியோரமாய்
அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்.
நதியோரமாய் இக்கரையிலையும் அக்கரையிலையும் புசிக்கத்தக்கனவையான கனி. ஹல்லேலூயா! எங்க? நதியோரத்தில் நாட்டப்பட்டவர், நதியோரத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆவியோடு இருக்கிறவர்கள் புசிக்கத்தக்கடுமையான கனி. இக்கரையிலையும் அக்கரையிலையும் தொடர்ந்து வாசிங்க.
அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை,
இலைகள் உதிர்வதில்லை,
அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை,
கனிகள் கெட்டு போவதில்லை,
அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால்
பாய்ந்து வருகிற நதி அது பரிசுத்த ஸ்தலம், ஜீவ நதி, பேரின்ப நதி, ஜீவ நதி, அது அங்கே இருந்து வருகிறபடியினால் கனி கெடுவதற்கு சான்ஸே கிடையாது. நாங்கள் யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய கனிகள் கெட்டு போவதற்கு சான்ஸே கிடையாது. ரெண்டு பக்கங்களில் நாட்டப்பட்ட மரங்கள் வளர்ந்து செழித்து ஆசீர்வாதமாய் மாதந்தோறும் அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறது. காரணம் என்ன? அது வெள்ளை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற நதி. உலகத்தில் இருக்கிற தோட்டங்கள் ஒருவேளை கனி கொடுக்கலாம், கனி கொடுக்காமல் இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நல்லாய் கொடுக்கும், ஒரு வருஷத்துக்கு நல்லாய் கொடுக்காது. ஒரு வருஷத்துக்கு பழுதாய் போய்விடும், இன்னும் வருஷத்துக்கு பழுதாகாது. ஆனால் இந்த ஆவியின் கனி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதிகளே நாட்டப்பட்டு முளைத்து ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த கனி மாதந்தோறும் தவறாமல் கனி கொடுக்கும். அப்படியானால் நமக்குள்ளே ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஆவியின் கனிகள், நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கனிகள் எப்பொழுதும் எந்த நேரமும் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக நம்முடைய கனியுள்ள வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பது நமக்கு நல்லது. நாம் எவ்வளவுக்கு ஆவிக்குரிய கனி நிறைந்தவர்களாய் வாழ்கிறோம், நம்முடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னுக்கு வருகிறேன், ஒரு சில வசனங்களை வாசிப்பதற்கு. ஹல்லேலூயா. பாயம் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் பாய்கிறபடினால் தொடர்ந்து வாசிங்க. மாதந்தோறும்
புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும்,
இருக்கும்.
அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவுழ்த்தத்துக்கும் ஆனவைகள்.
அவருடைய கனிகள் புசிப்பதற்கு நல்லா இருக்கும். அப்பா, சில கனிகளை இந்த உலகத்தில் இருக்கிற சில பழங்களை எடுத்து கடித்தால் அது புளிக்கும், அது புளிக்கும், ஒன்று பழுதாய் போய்விடும், இல்லாவிட்டால் அழுகி போய்விடும். அல்லேலூயா. ஆனால் இந்த கனி இருக்கிறது பாருங்க, அது புசிக்கிறதுக்கு அருமையாக இருக்குமா? அல்லேலூயா, அருமையாக இருக்கும். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆவியானவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் கனி அது மற்றவர்களால் புசிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே நான் கேட்கிற கேள்வி ஒன்று என்னவெனில், நமக்குள்ளே இருக்கிற கனிகள் மற்றவர்களினால் புசிக்கப்பட அளவுக்கு இருக்கிறதா? புசிக்கப்படுகிற அளவுக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. ஏன் நான் இதை பேசுகிறேன் எனில், காலங்கள் செல்லுகிறது, கர்த்தரின் வருகை வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் அந்த நாளில் இருந்தது போல இந்த நாளையும் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு காலமையும் நான் பேசின வார்த்தைக்குள்ளே அது அடக்கப்பட்டது. காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை அந்த இடத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறது. 15 வருஷத்துக்கு முன்பதாக கொடுத்த அதே கம்மி தான் இன்றைக்கும் கொடுத்துக் கொண்டு இருக்கிறோமா? அல்லாவிட்டால் நம்முடைய மரம் செழித்திருக்கிறதா? உங்களுக்கு தெரியுமா, சில மரங்களை பார்த்தால் பழம் மாத்திரம் தான் தெரியும். பார்த்திருக்கீங்களா? இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே கிட்டடியிலே ஒரு சில போட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. பழம் மாத்திரம் தான் மரத்திலே தெரிகிறது, இலையை கூட காண முடியவில்லை. அவ்வளவுத்திற்கு ஆசீர்வாதம், அவ்வளவுத்திற்கு ஆசீர்வாதம். அதனால் பிரயோசனம் இருக்க வேண்டும். அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்விலே ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதனால் மற்றவர்கள் ஆசீர்வாதம் அடைய வேண்டும். கனிகளை கொடுத்து பல விதத்தில், சில தனக்குத்தானே கொடுக்கிற கனி என்ன தெரியுமா, க கனி கனியை காய்த்து அது அப்படியே விழுந்து அதுலயே செத்து போயிடும் அந்த கனி. அந்த கனியை யாரும் பறித்து சாப்பிட மாட்டாரு, தனக்குத்தானே கனி கொடுத்துட்டு இருக்குமா வழங்குறத. கனியை மரங்களை குறித்து பேசிக்கிற பொழுது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துனா தூரத்துல இருந்து பார்த்தேன் நல்ல பச்சையா இருந்துச்சு, கிட்ட போனேன் கனி ஒன்னே காணல, அதனால என்ன செய்தாரு மரத்தை சவிச்சிட்டு போயிட்டார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னிட நிலை தெரிந்து நீங்கள் கனி கொடுங்கள், கனி கொடாத மரம் எல்லாம் என்ன செய்யும் பட்டு கனி மரங்களே. நான் உங்ககிட்ட கேட்கறதும் சிந்திக்க வைக்கிற காரியம் என்னவெனில், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஒரே அளவு கனவு கனிதான். ஒரு சிலருக்கு ஒரு கடகம் வந்தா ஒரு கடகம் தான் நல்ல முடியும் விளங்குதான் நான் பேசுறேன்னு நினைச்சு, இவ்வளவுதான் கனி, இதுக்கு மேல கொடுக்க முடியல. ஆனால் ஆவியானவர் அனுதனங்களை நிறைக்கிறார் என்று சொல்லுகிறோம், அவர் ஆராதனைகளையும் தேவ பிரசன்னங்களை மூடுகிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் கனியை பார்த்தால் ஒரு பேக் நிறைத்தான் நல்லதா, வேற இல்லை, வேற அள்ளவே முடியாது, விழுந்து விழுந்து அள்ளினாலும் கிடையாது. கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து இன்று வரைக்கும் ஒரே லெவல் தான், ஒரே லெவல் தான், மேல போக மாட்டோம். ஆனால் இது கனி, இந்த நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்ட கனிகள் அது புசிப்புக்கு அருமையாக இருக்கு. மற்றவர்களினாலே மற்றவர்கள் நம்முடைய கனிகளை புசிக்கிற அளவுக்கு நம்மிடத்தில் கனி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய பார்வையில நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட, பத்து வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்டோம் அதே ஓட்டம் தான், பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டோம் அதே அளவு தான், இருபது வருஷத்துக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டோம் அதே அளவு தான். முதலாவது வருஷத்துல அஞ்சு கனி கொடுத்தோம், இரண்டாவது வருஷத்துல பத்து கனி கொடுத்தோம், அடுத்த வருஷத்துல மூன்று கனி கொடுத்தோம், அடுத்த வருஷத்துல முப்பது கனி கொடுத்தோம். இன்றைக்கு முப்பது வருஷமாச்சு, முப்பது வருஷமும் முப்பது பழம் தான் ஒரு மரத்தில். ஆனால் நாம் நாட்டப்பட்டிருக்கிறது ஜீவ நதியோரத்தில், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புரண்டு ஓடி வருகிற அந்த நதியின் ஓரத்தில் நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலில் நான் சொன்னேன், வரம் இல்லாமல் போய்விடலாம், கனி இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. வெளிப்படத்தில் சொல்லப்படுகிறது புதிய வானம் புதிய பின்னம் படைத்தது என்பதாக, அந்த வெள்ளை சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற புறப்பட்டு ஓடுகிற அந்த நதியிலே வலது புறமும் இடது புறமும் அது பச்சையாய் கனி கொடுக்கிற மரங்களாய் நிற்கிறதா. அப்ப என்ன கனி நமக்கு இல்ல, நமக்குள்ள இருக்கிற கனிகள் என்ன, நாம் கொடுக்கிற கனிகள் காணுமா? கலாச்சார ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே ஆவிக்குரிய கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, வாசிங்கள் அதை. கலாத்தியர்,
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இவைகள் எல்லாம் யாரால் உருவாக்கப்படுகிறது நமக்குள்ளே? ஆவியின் கனி என்று சொல்லியே எழுதப்பட்டாய். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது உண்மையானால் ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். விளங்குறதா? ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்வில் நிறைந்து செலுத்திருக்க வேண்டும். பத்து வருஷம், பதினைஞ்சு வருஷம், இருபது வருஷம், முப்பது வருஷம், நாற்பது வருஷம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் ஆவியின் கனிகளிலே பஞ்சம் ஏன்? ஆவியின் கனிகளில் ஏன் நம்முடைய வாழ்விலே பஞ்சம் இருக்கிறது? ஆவியானவர் குறைவாய் இருக்கிறாரா? ஆவியானவர் என்னையும் உன்னையும் நிறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரா? ஆவியானவர் என்னையும் உன்னையும் நிறைப்பதற்காகவே வந்திருக்கிறார். அப்படியானால் நம் வாழ்விலே ஆவியின் கனியில் வாழ்வில் எதற்கு பஞ்சம்? அன்பானவர்களே, ஒரு கேள்வி வந்து கேட்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஆவியின் கனிகளினால் மற்றவர்கள் பெறுகிற ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு கனி என்ன? இந்த பெந்தகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஜீவ நதியிலே மூழ விரும்புகிற நான் நம்மை கேட்க வேண்டிய காரியம் என்னவெனில், என்னுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனிகளினால் மற்றவர்கள் பெறுகிற ஆசீர்வாதம் என்ன? ஆவியின் கனி என்று சொல்லி விடுகிறோம், கடகடந்த ஆவியின் கனிகளை வாசித்து விடுகிறோம். இந்த நாள் கிழமையிலே தேத்திரவாளன், பரிசுத்தாவியாகிய தேத்திரவாளனை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்ன அந்த தேத்திரவாளன் இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, எல்லாரும் கிடுகிடண்டு வாசிக்கிற ஒரு வார்த்தை அது, எல்லாரும் அடுக்கடுக்கு சொல்லுகிற வார்த்தை அது. அந்த வார்த்தையை நாம் சிந்தித்த நாள் இது. தேற்றரவாளன், ஒருவருமே தேற்ற முடியாத சில காயங்களை தேவ பிரசன்னத்திலே ஆண்டவர் எனக்கு தேத்தி எனக்கு கட்டின அந்த நாட்களை நாம் மறந்துவிட்டோம். அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒருவரும் அவ்வளவு பேரும் வந்து பயப்படாதீங்க சொல்லிட்டு போகிறது ஒண்ணு, ஆனால் உள்ளான காயங்களை தேட்டுகிறவதற்கு அவருக்கு மாத்திரம்தானே முடியும் ஐயா. அந்த நாட்கள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? கடந்த நாட்களிலே தேவன் தனிப்பட்ட விதத்திலே உன்னை அந்த செய்தி ஆனால் கொண்டுறேன், அந்த நாட்களிலே தேவன் உன்னை தேட்டியதை கண்டு அதை அதை சீர்தூக்கிப்பா. அழுத நாட்கள், உடைந்த நாட்கள், கண்ணீர் விட்ட நாட்கள், விழுந்து போய் கிடந்த நாட்கள், தேவாவியானவர் என்னை தேட்டி என்னை கட்டி என்னை வீட்டில் பலப்படுத்தின அந்த நாட்களை நினைத்து நன்றி செலுத்த முடியுமா? நான் நேற்று இரவு இதை வாசித்து விட்டு சிந்தித்த ஒரு பகுதி அது என்னவென்று, அவர் தேற்றுகிறவர், அவர் தேற்றுகிறவர். வெளிப்படையான காரியங்கள் சபையில் வருகிற பொழுது பேசுகிறது கட்டுகிறது அதெல்லாம் ஓகே, வார்த்தைகளை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துகிறார் அதெல்லாம் ஓகே. அதுக்கு மேலாக உள்ளான காயங்கள், கஷ்டமான காரியங்கள், தீராத காரியங்கள், கவலையான காரியங்களை தேவன் ஆவியானவர் தொட்டு தேற்றின அந்த நாட்களை உங்களுக்கு தெரியுமா? அநேக ஜபங்களிலே திடீரென்று பார்த்தால் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும், வேதத்தை வாசிக்கிற பொழுது தேவாவியானவர் பேசி மனமகிழ்ச்சி உண்டாகும், பாரத்தோடு இருக்கிற வேலைகளை திடீரென்று பார்த்தால் தேவாவியானவர் வைத்து நமக்கு அதில் ஒரு சமாதானம் உண்டா, இவைகளை எல்லாம் மறந்துவிட்டு தேத்தரவாளன் பரிசுத்தாவி எனக்கு தந்தார் என்று சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லுகிறோம். அவைகளை சிந்திப்பதில்லை, அவைகளை நாம் யோசிப்பதில்லை. கர்த்தருடைய ஆவியானவரை சரியான இடத்தில் வைத்து சரியான விதத்தில் சிந்தித்து செயல்பட்டால் நாம் ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களாய் வாழ முடியும். ஆவியின் கனியோ அன்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் அன்பாயிருங்க, நீங்களும் ஒருவருக்கொரு அன்பாயிருங்க. அல்லேலூயா, சந்தோஷம். அல்லேலூயா. ஆவியின் கனியின் மறுபகுதி என்ன தெரியுமா? சந்தோஷமாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது. துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, இந்த பூமியிலே அநேக உபத்திரவம் நமக்கு இருக்கிறது, அவைகளுக்கு மேலாக நீ சந்தோஷமா இருக்கிறாய் என்று சொன்னால் அதுதான் தேவ ஆவியானவரின் நிறைச்சல். ஒரு கிழமை சந்தோஷமான பாட்டு, அடுத்த கிழமை மூத்தை தொங்க போட்டுவிட்டு ஒரு பாட்டு, அதுக்கு அடுத்த கிழமை கண்ணீரை ஊத்துன்னு ஊத்தி ஒரு பாட்டு, இதுக்கு பெயர் கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு அல்ல. எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் துன்பம், எல்லாருக்கும் வேதனை, ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனியோ சந்தோஷம், மன மகிழ்ச்சி ஆகியிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம், என்ன முறையில் நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தை உடைத்து போடுகிற அளவுக்கு நடந்துவிடக் கூடாது. நாமளே நம்ம சமாதானத்தை உடைக்கலாம் தெரியுமா? நாங்களே நம்ம சமாதானத்தை உடைக்கலாம், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாங்களே சமாதானத்தை உடைப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. நம்ம சமாதானத்தை உடைப்பதற்கு மற்றவர்கள் தேவையே இல்லை, நாமளே உடைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆவியினால் நிறைந்திருக்கிற மனுஷன் அசைக்கப்படாத ஒரு சமாதானத்தோடு இருப்பான். 10,000 பேர் விழட்டு, வேதம் சொல்லுகிறது 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதான். ஆண்டவர் சொன்னார், விழும், எல்லாம் விழும், பூமி அதிரும், கொள்ளை நோய் வரும். இப்ப வெட்டுக்கிளி ஒரு பக்கத்தால் தெரிஞ்சது இல்லையா? இப்ப வெட்டுக்கிளி வந்து விட்டது இல்லையா? 2-4 நீங்க பாத்தீங்கன்னு தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்புவார், கொள்ளை நோய்களை அனுப்புவார் சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அல்லது இன்னைக்கு என்ன நடக்கிறது? வெட்டுக்கிளி ஒரு பக்கம் வந்து விட்டது, கொள்ளை நோய் ஒரு பக்கம் இருந்து ஜனங்களை பார்த்தா சமாதானம் இல்லாமல். தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தெரிந்து கொண்டவர்கள், கர்த்தருடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரவம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளு. உபத்திரவம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளு. நான் இருக்கிறேன். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியின் கண்ணில் இருக்கிறார். சமாதானமாக இருங்கள், சமாதானம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஹல்லேலூயா, நீடிய பொறுமை. இந்த பொறுமையிலேயே பெரிய பிரச்சனை என்ன? ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்விலே இருக்கத்தக்க பெரிய பிரச்சனை சொன்னா பொறுமையாயிருப்பது. பொறுமையாயிருப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. அது ஆவியானவர்களால் நிறைக்கப்பட்டால் மாத்திரம்தான் இருக்க முடியும். இல்லைன்னு உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரும் பொறுமையா இருந்து விட்டு போய்விடலாமே. கிறிஸ்தவர்களுக்கு முடிவான அளவுக்கு பொறுத்திருப்பார்கள், 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 கடைசியிலே சீறி பாய்ந்து விடுவார்கள். முதல் நாள் பேசாமல் இருப்பார்களோ, பொறுமையா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும். ரெண்டாம் நாள் பொறுமையா இருப்பா, பொறுமையா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க. மூன்றாம் நாள் இந்த ரெண்டு நாளை சேர்த்து பொறுமையை இழந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவாவினாலே நிறைக்கப்பட்டிருந்தால், ஆவிக்குரிய கனி உனக்குள்ளே இருந்தால் பொறுமை உள்ளவராயிருக்க வேண்டும். நீடிய பொறுமை என்பதற்கு முன்பதாக பொறுமை ஒன்று இருக்கிறது, நீடிய பொறுமை ஒன்று இருக்கிறது. இதில் ரெண்டில் நமக்குள்ள எது இருக்கிறது? பொறுமை ஒன்று இருக்கிறது, நீடிய பொறுமை ஒன்று இருக்கிறது. நீடிய பொறுமை கிறிஸ்துவிடத்திலே காணலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீடிய பொறுமையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் பொறுமை ஒன்று இருக்கிறது, அதிலே தான் அவ்வளவோடு நாம் சரி. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், இத்தனை வருஷ ஓட்டத்திலே நாம் கொடுக்கிற கனி இவ்வளவு தானா? கொஞ்சம் சொற்பம் இவ்வளவு தான், கொஞ்சம் தான். ஆண்டவரே, மற்றவர்கள் புசிக்கக்கூடியதாக இருக்கிறதா? நம்ம பொறுமையா இருக்கிறோம், பொறுமையா இருக்கிறோம், பொறுமையா இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாருங்க, பொறுமையா இருக்கிறோம் மண்டபடியினால ஏறி நின்று ஆடுறாங்கப்பா, எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்ற சொல்லி விஷயத்தை முடிச்சு விட்டுருவாங்க. என்ன, நாங்கள் பொறுமையா இருக்கிறபடினால அவங்க காய்ச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தருடைய ஆவியினால் நிறைக்கப்பட்டிருக்கிறவன், ஜீவனது ஓரத்திலே நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன், அவன் பொறுமை உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. மோசேயை குறித்து வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த பூமியிலேயே அவரை போல சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷனை காண முடியாது. ஆனால் அந்த மனுஷனை வைத்து தேவன் பெரிய காரியத்தை செய்தார். ஒன்றுமே பேசாமல் இருந்த மௌனம் சாதிக்கிற ஒரு மனுஷனை வைத்து ஆண்டவர் பெரிய காரியம் ஒரு தேசத்தையே நடத்தினார். அப்படியானால் நாம யோசிக்க கூடாது, ஒருவன் பேசாமல் இருந்தால், ஒருவன் மௌனமாக இருந்தால், ஒருவன் கதைக்காமல் இருந்தால், ஒருத்தருக்கு கதைக்க தெரியாமல் இருந்தால் அவரையெல்லாம் கர்த்தர் நடத்த மாட்டார் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கினார், பலவீனமும் பலவானாய் மாற்றி அவர் நடத்துவார் என்பதே வேதம், வேத வாக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே என்ன சொல்லுகிறது? சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசத்தையும் விடுங்க, தயவையும் விடுங்க, ஆனா நற்குணத்துல கொஞ்சம் பார்ப்போமே இல்லையா? எபேசியர் 5:9 இருக்க வாசிங்க, சீக்கிரம் வாசிங்கள்.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும். ஒரு மனுஷன் வாழுகிற வாழ்க்கையில அவனுடைய ஆவியின் கனி என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். விளங்குறதா? அவனுடைய நற்குணத்தில் அவன் சிந்திக்கிற விதம், அவன் யோசிக்கிற விதம், அவன் பேசுகிற விதம், அவன் செயல்படுகிற விதம் எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? அவன் எவ்வளவுக்கு ஆவியினாலே நிறைந்திருக்கிறான் என்று சொல்லியும், ஆவியிலே நிறைந்திருக்கிற மனிதனுக்குள்ளே எவ்வளவு ஆவிக்குரிய கனி நிறைந்திருக்கிறது என்று சொல்லியும் அவனுடைய நற்குணம் காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு முன்பதாக கோபக்காரராய் வாழ்ந்து முடிப்பதிலே எந்தவித பிரயோசனமும் கிடையாது. மற்றவர்களுக்கு முன்பதாக நல்லாய் பேச தெரிந்தவர்களைப் போல பேசி வாழ்ந்து முடிப்பதிலே எந்தவித பிரயோசனமும் கிடையாது. மற்றவர்களுக்கு முன்பாக சண்டை பிடிக்க தெரிந்தவர்கள் போல சண்டை பிடித்து வாழ்ந்து முடிப்பதிலே எந்தவித பிரயோசனமும் கிடையாது. அதை நன்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் எவ்வளவுக்கு ஆவியில நிறைந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்விலே நற்குணம் வெளிப்படும். அல்லேலூயா. நட்புணத்திலே நீங்கள் இன்றைக்கு ஏழைகளுக்கு உதவுகிற காரியங்களை கூட சேர்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அநேகர் இந்த சபையில் இருக்க அநேகர் நீங்கள் கர்த்தருக்குள்ளே உற்சாகமாய் கொடுத்தீர்கள், கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள், கொடுத்தவர்கள் திரும்ப திரும்ப கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய மரபக்கம் என்ன? நான் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம் இப்படிப்பட்டவர்களே என்று சொல்லி சாந்தம் பேசாமல் இருக்க, சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது இச்சியடக்கம், எதையும் இச்சியாதிருங்கள். கண்டதையும் இச்சிக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றதல்ல. பார்ப்பது எல்லாம் இச்சித்துக் கொண்டு தெரிவது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. விளங்குறதா? இச்சை என்பது என்ன? இச்சை எல்லா விதத்திலும் வரும். இச்சை என்பது தகாத விதத்தில் ஒன்று விரும்புவது. எப்படி ஒரு கஞ்சியை பார்த்தா அந்த கஞ்சியை போட்டு அதை பார்த்து நினைச்சு கொண்டே இருக்கிறது, அதுக்கு பின்னாலே தெரிகிறது, அதையே நினைக்கிறது, அதையே சிந்திக்கிறது, இச்சித்துக் கொள்வது. நமக்கு கிடைக்கவே கிடையாது, அதை பார்த்து கொண்டே தெரிய வேண்டியது இச்சிப்பது. அது மாதிரி பல இது உதாரணம். ஏதாவது ஒன்றை பார்த்து அதை பார்த்து விட்டு அதையே பார்த்துக் கொண்டே இருப்பது, அதையே கற்பனை பண்ணுவது, இச்சித்துக் கொள்வது. வணங்குறதா? கடையளுக்கு போய் ஏதாவது இச்சித்துக் கொள்வது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இச்சை என்பது என்ன தெரிஞ்சு இச்சிப்பது. பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து கிடைக்காத ஒன்றை கிடைக்கும் சொல்லி அதையே நினைத்து அதையே யோசித்து அதையே சிந்தித்து இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு இச்சை அடக்கம் என்பது ஒன்று வேண்டும். போதும் என்கிற மனம் ஒன்று நமக்கு இருக்க வேண்டும். எல்லாத்தையும் நினைத்து எல்லாவற்றையும் சிந்தித்து எட்டாத காரியங்களை கையில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை கஷ்டப்படுத்திவிடக் கூடாது. அல்லேலூயா. இச்சைகள் நமக்கு வர கூடாது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 49:22 வாசிங்கள். ஆதியாகமம் 49:22.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இன்னைக்கு நான் இந்த வசனத்தை வாசித்தேன். இந்த வாசித்த வசனங்களுக்குள் எல்லாம் கனியோடு சேர்த்து எப்ப பார்த்தாலும் ஒரு நதியை குறித்து பேசிக் கொண்டே இருக்கப்படுகிறது. வேதத்தில் பாத்தீங்களா? நதி, நதியோரத்திலே, நதி அண்டையிலே, நதியோரத்தில். அப்ப கனிக்கும் நதிக்கும் சம்பந்தம் என்ன இருக்கிறது? இந்த நதி இல்லாமல் அது கனியாக முடியாது. விளங்குறதா? எங்கெல்லாம் கனியை குறித்து நாங்கள் பார்த்தோமோ, யோசேப்புக்கும் கனிக்கும் நதிக்கும் என்ன சம்பந்தம்? யோசிப்பு குறித்து பேசுகிற பொழுது என்ன சொல்லுகிறது? யோசிப்பு கனிதரும் செடி, அதோட நிறுத்தி இல்லை. கத்தோடைய ஆவியானவர் திருப்பினார். என்னவெனில், அவன் நீரூட்டையிலே உள்ள கனிதரும் செடி. யோசிப்புக்கும் கனிக்கும் நீரூட்டைக்கும் என்ன சம்பந்தம்? கத்தோடைய ஆவியினால் நிலைத்திருங்கள், நீங்கள் படருவீர்கள், சுவரிலே படருவீர்கள், கனிகளை கொடுத்து படருவீர்கள். ஐயா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்கள். இந்த பூமியிலே கனியுள்ள ஒரு வாழ்வு பரலோகத்தில் மேன்மையான வாழ்வாயிருக்கும். இந்த பூமியிலே வரமும் வேற எதாக இருந்தாலும் அதை வைத்து நாம் வாழ்ந்து விட்டால் பரலோகத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிறைத்திருப்பதன் மிக முக்கிய நோக்கம் என்னவெனில், நாம் கனியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கனியுள்ள வாழ்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் வறட்சியான காரிய கால கட்டத்திலையும் மழையில்லாத காலகட்டத்திலையும் என்ன துன்பகாலம், துயரகாலம், வேதனையின் காலத்திலையும் கர்த்தருக்குரியதை, கர்த்தருக்குரிய கனியை நாம் கொடுக்க வேண்டும். யோபை குறித்து போன முறை பார்த்தோம் இல்லையா? சாரி, நோவாவை குறித்து. நோவாவின் அந்த காலகட்டத்திலையும் நோவா கர்த்தருக்குரியதெல்லாம் செய்து கொண்டே வந்தார். பாவம் நிறைந்த ஒரு பூமியிலே, முழு பேரும் பாவம் செய்து வாழுகிற அந்த பூமியிலே, நோவா மாத்திரம் தனி மனுஷனாய் நின்று அவன் கனியை கொடுத்தான். தேவன் எதை விரும்பினாரோ அதையெல்லாம் கொடுத்தான். அதனாலே தான் ஒரு மனிதன் ஒரு பிள்ளைக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே கடந்து செல்லக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதோம் குமாராவிலே ஒரு மனுஷனை கர்த்தர் மீட்டுக் கொண்டு போய் அவர் மீட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியினாலே நிறைக்கப்பட்டவர்கள் ஆவியுடைய கனியினால் நிறைக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆவியானவரை வாஞ்சியுங்கள். அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர்களை கேளுங்கள். நீங்கள் ஒருவேளை நினையாதிருங்கள், நீங்கள் இன்னைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற கனி காணும். அவர்தான் அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நான் காணும், என்னுடைய பரிசுத்தம் காணும், என்னுடைய ஊழியம் காணும், என்னுடைய ஓட்டம் காணும், நான் செய்கிறதெல்லாம் காணும், என்ன செய்கிறது சரியா இருக்கிறது, இவ்வளவுதான். இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய கனிகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது, அதில் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறத்தக்கதவையாய் நீங்கள் கொடுக்க வேண்டும், அதை நீங்கள் இன்னும் கொடுக்கவில்லை என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் சொல்ல விரும்புகிறேன். விளங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி விளங்குறதா? அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் உங்களுடைய நிறைந்திருக்கிறதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் ஆவியினால் நிறைக்கப்படுகிற அளவுக்கு ஆவிக்குரிய கனிகளை தேவனுக்கு தேவனுடைய நாமத்திலே நான் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய நாளே இந்த பெந்தெகொஸ்தே நாளின் அன்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்ததின் ஒரு நோக்கம் அல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதம் என்னவெனில், நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும். ஏதுக்கு நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதிலே ஒரு காரியம் என்னவெனில், நாம் கனி நிறைந்த வாழ்வு வாழுவதற்கு. அல்லேலூயா. கனி இல்லாத வாழ்வு தேவ சமூகத்திலே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருவர் வந்து போகிறது போல இருக்கு, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒருவர் வந்து போகிறது போல இருக்கு, கனி இல்லாத வாழ்வு. அல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருட்டண்டையிலே கனிதரும் செடி, அவன் படருவான், அவன் படருவான். இப்ப ஆண்டவர் பார்த்து நம்மளை சொல்ல முடியுமா அந்த வசனங்களை? யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவர் மேல் படரும். இன்றைக்கு நாங்க படர்ந்திருக்கிறோமா? நாம கனி கொடுக்கிறதுல படர்ந்திருக்கிறோமா? தேவாவியானவர் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி அடித்து சொல்லுகிறோம். தேவாவியானவர் என்னை அனுதினமும் நிறைக்கிறார் என்று சொல்லி அடித்து சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு அனுதினமும் பேசுகிறார் என்று சொல்லி அடித்து சொல்லுகிறோம். ஆனால் நாம் கொடிகள் கனிகள் படர்ந்திருக்கிறதா? இந்த பெந்தெகொஸ்தே நாளிலே நம்மளை நாம் ஆராய்ந்து ஆவியானவரே, இன்னைக்கு நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு அவரை பார்த்து கேளுங்கள், என்ன தெரியுமா, என் வாழ்வு கனி நிறைந்ததாய் மாற வேண்டும், நீர் நினைக்கிற அளவுக்கு நான் கனி கொடுக்க வேண்டும், நான் கனி கொடுக்கிறதுல படர வேண்டும், சுவரிலே நான் பரவ வேண்டும், மற்றவர்களுக்கு நான் கனி கொடுப்பதில் ஆவிக்குரிய கனிகளிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உடைய ஜீவ நதியினால் என்னை நிரப்பும், உடைய பரிசுத்த நதியினால் என்னை நிரப்பும், கர்த்தருடைய ஆவியானவரை என்னை நிரப்பும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்டு நாம் கடந்து செல்லுவோமா? தேவன் சமூகத்திலே எழுந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சமூகத்திலே எழுந்திருந்து கண்களை மூடி, கண்களை மூடி, கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தரவாளரே, நீர் எனக்குள்ள வாரும், ஜீவ நதியாய் வாரும், பேரின்ப நதியாய் வாரும், எனக்குள்ள இருந்து ஜீவ நீரூற்று புரண்டு ஓட தக்கருமையாய் வாரும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்டு படருகிற ஒரு மரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது போல என் தகப்பனே நானும் கனி கொடுக்க விரும்புகிறேன். ஆவிக்குரிய கனிகள் என் வாழ்வில் நிறைவதாக, செழிப்பதாக, மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க தக்கனவையாக என் வாழ்விலே ஆண்டவரே கனிகள் நிறைந்திருக்க கிருபை செய்யுங்க. அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து ஒருவர்கள் ஒருவர் அன்பாயிருந்து ஆண்டவரே சாந்தமாயிருந்து ஆண்டவரே தாழ்மையாயிருந்து ஆண்டவரே பொறுமையாயிருந்து ஆண்டவரே எனக்குள்ளே கனிகள் செழிக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரே, ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரே, வனாந்திர வாழ்க்கை எனக்கு வேணாம், வனாந்திர வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஜீவன் நதியிலே ஆண்டவரே மூழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானத்திலே கேளுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவினால் என்ன நிரப்புங்க. நான் கனி கொடுக்கத்தக்கனவையா, நான் ஜீவ கனிகை கொடுக்கத்தக்கனவையா, நான் ஆசீர்வாதமா இருக்கத்தக்கனவையா, ஆண்டவரே என்னை நிறைத்தருளுங்க. என் வாழ்வு பச்சையாய் மாறட்டைக்கு ஆண்டவரே, என் வாழ்வு பச்சையாய் மாறட்டைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே இலைகள் எல்லாம் பச்சையாய் மாறட்டிக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறட்டிக்கும் ஆண்டவரே. வனாந்திரத்தில் இருக்கிறது போல ஒரு பட்ட மரத்துக்கு ஒப்பாய் நான் இருந்து விடாதபடி, என் தகப்பனே ஆவியானவரே ஒரு பட்ட மரத்திற்கு ஒப்பாய் நான் இருந்து விடாதபடி என்னை காத்தரலிங்கப்பா, என்னை காத்தரலிங்க ஆண்டவரே. நீர் வருகிற பொழுது கனி நிறைந்தவனாய், நீர் வருகிற பொழுது ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவனாய் ஆண்டவரே போய் நான் சந்திக்க கர்த்தருடைய ஆவியானவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. உன்னை கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். சபை முழுவதும் கனிகள் நாள் நிறைக்கப்படுவதாக, சபை முழுவதும் கனிகள் நாள் நிறைக்கப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவிக்குரிய கனிகள் நாள் நிறைக்கப்படுவதாக, தேவனுடைய கனிகள் நாள் நிறைக்கப்படுவதாக, ஆவியின் நிறைவுதல், ஆவியின் நிறைவு ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரை நிறைக்க வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தருடைய ஜீவ நதியிலே மூழ்கி எழும்புவார்களாக. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, தோல்முட்டு அளவு அல்ல, எல்லாரும் மூழ்கி எழும்பி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. உன்னுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம், உன்னுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயா இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.